ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோநித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ ஷரணம் ப்ரபத்யே. சுவாமி ராமானுஜர் அந்த திருநாமம் இதுவே நமக்கு நல்வழி காட்டிடும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அப்படின்ற ஜபமே நமக்கு பகவானுடையதான லீலைகள், பகவான் நம்ம வாழ்க்கையில பண்ணக்கூடிய உபகாரங்கள், பகவானுடைய சாநித்தியம், பகவானுடைய மாயையை ஜெயிக்கக்கூடிய வழி எல்லாத்தையும் ஜோரா புரிய வச்சிடும். அதுவும் ராமானுஜா அப்படின்ற திருநாமம் பகவானுக்கும் ரொம்ப பிரியமான திருநாமம். அதனாலேயே யார் ராமானுஜா அப்படின்னு சொன்னாலும் உடனேயே சுவாமி எல்லையில்லாத கிருபை அவர்கள் மேல பண்ணிடுறார். சுவாமி ராமானுஜர் அத்தியாசிரியமா பத்ரிகாசிரமம் இருந்துண்டு பக்த ஜனங்களுக்கு அழகா ஒவ்வொரு இடத்தையா நிறுத்தி நிதானமா காட்டி கொடுக்கிறார். பெருமாளுடைய திருமஞ்சனம் முதற்கொண்டு எல்லாம் காட்டி கொடுக்கிறார். ஆழ்வார்கள் பாசுரங்களை சொல்லி சொல்லி பத்ரிகாசிரமத்துல அடையிறது எவ்வளவு பெரிய விஷயம், எப்பேற்பட்ட அனுகிரகம் அப்படின்னு புரிய வைக்கிறார். பீழை சோர கண் இடுங்கி பித்தழ மூத்து இருமி தாள்கள் நோவ தம்மில் முட்டி தள்ளி நடவா முன் காளையாகி கன்று மேய்த்து குன்றெடுத்து அன்று நின்றான் வாழை பாயும் தன் தடம் சூழ் வதறி வணங்குதுமே. திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்றார், பீழை சோர கண் இடுங்கி. சாதாரணமாவே டெய்லியே கண்கள்ல பீழை சோறும், வயசாக வயசாக அப்படி கண்ணெல்லாம் இடுங்கி போய் எப்ப பார்த்தாலும் அந்த கண்கள்ல இருந்து பீல வழிஞ்சுட்டே இருக்கும். திருமங்கை ஆழ்வார் சொல்றார், பீழை சோர கண் இடுங்கி பித்தழ மூத்து இருமி. ரொம்ப அப்படியே தாங்க முடியாத ஒரு இருமல், அதாவது நம்மளால கண்ட்ரோல் கூட பண்ண முடியாது. அந்த இருமும் பொழுது உசுறு போனா தேவலையே அப்படின்னு தோணி போயிடும். பித்து எழ மூத்து இருமி, இந்த கபவாத பித்தங்கள்லாம் சமநிலையில இருக்காது. ஒண்ணு கபம் ஜாஸ்தியா போயிடும், இல்லாட்டி பித்தம் ஜாஸ்தியாயி ஜீரணம் ஆகாது, இல்லாட்டி வாதம் ஜாஸ்தியாயி கைகால்லாம் இழுத்துக்கும். பித்தழ மூத்து இருமி தாள்கள் நோவ கால்லாம் அப்படியே களைச்சு போயிடும். நம்ம சரீரத்தை தூக்கிட்டு ரெண்டு அடி நடக்கிறதே பெரிய பாடாயிடும், நிக்க முடியாது, உடம்ப தள்ளும், உட்காரவும் முடியாது, படுத்துக்கவும் முடியாது. இப்படி வயசான காலத்தினுடைய கஷ்டம் இதெல்லாம், ஜன்ம துக்கம், ஜரா துக்கம் அப்படின்றோம் இல்லையா, ஜனனம் துக்கம். இப்ப ஜனனத்துல ஒவ்வொன்றத்துலயும் ஒவ்வொரு துக்கம் வச்சுக்கோங்களேன். இதுல பெரிய துக்கம் எதுன்னா வயசான காலத்துல சரீரத்தினுடைய இயலாமை. ஏன்னா அதே சரீரத்தை கொண்டு அவ்வளவு காரியங்கள் பண்ணிருக்கோம், அவ்வளவு தெம்பா சுத்தி இருக்கோம், நிறைய சாப்பிட்டு ஜீரணம் பண்ணிருக்கோம், தூங்காமல்லாம் வேலை பண்ணிருக்கோம். ஒரு சிட்டியில அப்படியே இந்த உடம்பு ஒத்துழைக்காது. நிறைய வயசான சொல்ல கேட்டிருக்கேன், முன்னாடி அவ்வளவு இழுத்து போட்டு வேலை பண்ணுவேன், இப்ப நடக்க கூட முடியல அப்படின்வார்கள். அது ரொம்ப கஷ்டமா இருக்கா, நம்ம பண்ணிருக்கோம் ஆனாலும் இப்ப பண்ண முடியலன்ற அந்த ஒரு ஏழாமை இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய வலி. அதுல அந்த இருமல் கபவாத பித்தங்கள் வியாதி இதெல்லாம் ரொம்ப படுத்தும். ஆழ்வார் அதுதான் சொல்ற, தாள்கள் நோவ தம்மில் முட்டி தள்ளி நடவாமன். அப்படியே என்னமோ உடம்ப வச்சு நடந்து போகிறதுக்குள்ள அவ்வளவு களைச்சு போயிடும், கீழே விழுந்துருவோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். தள்ளு உடம்ப தள்ளும், சரண உடம்பு தள்ளுறது அப்படின்வா, தள்ளாமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிலைமை வரத்துக்கு முன், பீழை சோர கண்ணிடுங்கி பித்தழ மூத்து இருமி தாள்கள் நோம தம்மில் முட்டி தள்ளி நடவாமுன் காலையாகி கன்றுமேய்த்து குன்றெடுத்து அன்று நின்றான். அழகா இளங்காலையாகி கண்ணுக்குட்டிகள் எல்லாம் மேய்ச்சு கோவர்தனகிரிய தூக்கி கோபர்களையும் கோபிகைகளையும் கோமாதாக்களையும் காப்பாத்தினான் இல்லையா. காளையாகி கன்று மேய்த்து குன்றெடுத்து அன்று நின்றான். வாழை பாயும் தன் தடம் சூழ் வதறி வணங்குதுமே. அந்த கண்ணன் அழகான மீன்கள்லாம் துள்ளி விளையாடும்படியான பத்ரிகாசிரமத்துல இருக்கான். நீ நன்னா இருக்கும் பொழுது போய் வணங்கிடு, எப்படி இருந்தாலும் இந்த சரீரத்தை நீ பாதுகாக்க முடியாது. நீ தங்கபஸ்மமே சாப்பிட்டாலும் இந்த சரீரம் சத்தியமா ஒரு நாள் இல்லாமல் போகக்கூடியது. உலகமே கொண்டாடட்டமே, சத்தியமா போகும். இது என்னதான் அழகான எல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி டயட் எல்லாம் இருந்து என்ன இவ்வளவுதான் போஷாக்கான ஆகாரங்களை சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு நாள் இது ஒரு பிடி சாம்பல். அந்த முதுமை, தள்ளாமை, இயலாமை, முடியாமை இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி பத்ரிபேடுன்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார். நம்மள எல்லாம் பகவான் பத்ரிகைஷன் வந்துட்டான்னு ராமானுஜர் சொல்லும் பொழுதுதான் கூட வந்த பக்த ஜனங்களுக்கு எல்லாம் ஓ எப்பேற்பட்ட பத்ரி, என்னமோ போயிட்டோம் வந்துட்டோம் நினைச்சுட்டு இருக்கோம், நம்முடைய பலம் இல்லை. நேற்று கூட நாங்கள்லாம் அழகா ஆழ்வார்த்தங்கள ஒன்பதுகளோட சேவை செய்விச்சோம். அது எத்தனை வயசானவர்கள்லாம் வந்து நின்றுட்டு இருந்தா, அவளுக்கெல்லாம் எங்கேந்து உத்வேகம், எங்கேந்து உற்சாகம், ராத்திரி 2 மணிக்கெல்லாம் நின்றுண்டு பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா. ஆனா கூட்டத்துல வந்து அவளால் நிக்க முடியாது, பயம். அந்த கூட்டத்துல நின்று இருந்தவாளும் உண்டு வச்சுக்கோங்களேன், பெருமாள் அனுகிரகத்தினாலே தானே அது சாத்தியம் இல்லையா. அதனால பகவத் கிருப வேணும். அதனாலதான் உடம்பு நன்னா இருக்கா, சாப்பாடெல்லாம் சாப்பிடுங்கோ, எல்லாரோடையும் கலந்து பழகுங்கோ, வாழ்க்கையை நன்னா வச்சுக்கோங்கோ. கூடவே கையோட கையா அப்படியே திவ்ய தேசங்களையும் சைட்ல அப்படியே பார்த்துட்டு போயிடுங்க. அதாவது ஒவ்வொரு மாசமும் வந்துருச்சுன்னா இந்த மாசம் இவ்வளவு செலவு பண்ணேன், இந்த மாசம் இந்த செலவு இருக்கு, நிறைய கணக்கு பண்ணல, இந்த மாசம் என்ன திவ்ய தேசம் பார்த்தேன், இந்த மாசம் எந்த உத்தமமான ஆழ்வார்கள் அவதார ஸ்தலம் போனேன், ஆச்சாரியர்கள் அவதார ஸ்தலம் போனேன்னு. ஏன்னா உலகத்துல பெரிய அதிசயம் என்ன தெரியுமா, இப்ப காத்தால கண்ணு முழிச்சோம்னா அதே உடம்புல இந்த உலகத்துல இருக்கோம் பாருங்க, அதுதான் உலகத்துல பெரிய அதிசயம். அதை விட இன்னொரு அதிசயம், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள்லாம் அதே உடம்போட அன்னைக்கு நம்ம கண் முன்னாடி அலையிறது, அதை விட அதிசயம் அந்த உடம்பு நன்னா இருக்கிறது. இதெல்லாம் உலகத்துல மிகப்பெரிய அதிசயம். ஆனா எத்தனையோ பேர் காத்தால எழுந்துக்கிறதே இல்லை, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, காத்தால எழுந்துக்கிறதே இல்லை. அதே போல எத்தனையோ பேர் எழுந்துக்கிறான், அவளுக்கு வேண்டப்பட்டவர்கள் எழுந்துக்கிறது இல்லை. நிறைய ஒவ்வொரு நாளும் என்னமோ உலகத்துல ஒரு 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 மாற்றம் வாழ்க்கையில வர்றதுக்கு என்னமோ பல கோடி வருஷங்கள்லாம் வேண்டாம், ஒரு நொடி பொழுதை விட சிறியதான மைக்ரோ செகண்ட்ல வாழ்க்கை மாறிப்படும். சுனாமி என்ன 1000 வருஷம் தொடர்ந்து அடிச்சா உலகத்தை மாத்துறது, ஒரே ஒரு பொங்கு பொங்கித்தனா போதும் இல்லையா. அதனால இந்த வாரம் ஏதான கோவிலுக்கு போனோமா, சரி பரம சந்தோஷம். இந்த வாரம் ஏதாவது திவ்ய தேசம் சேவிச்சோமா, சந்தோஷம். இந்த வாரம் ஏதான ஆச்சாரியனை பார்த்தோமா, சேவிச்சோமா, அனுகிரகம் வாங்கிட்டோமா, இதுதான் நம்ம வழிக்கு போற வழிக்கு புண்ணியம் இதுதான். அதனால ராமானுஜர் சொன்னார், பத்ரி வந்துட்டேள், இந்த கை கால்கள் நன்னா இருக்கும் பொழுது ராமானுஜர் சொல்றார், இப்ப உடம்பு நன்னா இருக்கிறதுனால இத்தனை மலைகள் இத்தனை பனி இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்துட்டேள், வயசாக வயசாக வர முடியும் நினைக்கிறேளா அப்படின்னுட்டார். எல்லார் கண்கள்லயும் கண்ணீர் விழுந்தது, சத்தியமா வர முடியாது சுவாமி. அதாவது சில சில திவ்ய தேசங்கள்லாம் ஒரு தடவை பார்த்தா போதும் அப்படின்னு தோணிப்படும், மறுபடியெல்லாம் மறுபடியெல்லாம் போக தோணவே தோணாது. பத்ரியெல்லாம் யாரும் இள வயசுல போனோம் வச்சுக்கோங்களேன், சரி 2வது வாட்டி போகலாம், 3வது வாட்டி போகலாம்னு தோணும். ஒரு 50 ஒரு 60 வயசுக்கு பத்ரி போனோம் வச்சுக்கோங்களேன், அப்பா போயிட்டு வந்தாச்சு, இனிமேல்லாம் கஷ்டம். சாதாரணமா ஒரு தீர்மானம் நிச்சயமா வந்துடும், அதனால அது உடம்புடைய ஸ்திதி. அதனால ராமானுஜர் சொன்னார், பத்ரி நாராயணனுக்கு அவ்வளவு தூரம் நமஸ்காரங்கள் பண்ணிடுங்கோ, அவ்வளவு தூரம் அவனுக்கு நன்றி சொல்லிடுங்கோ, பெருமாளுடைய கிருபை இல்லாமல் வர முடியாதுன்னுட்டார். எல்லாரும் நன்னா சேவிச்சார்கள். ராமானுஜர் சொன்னதான் உட்கார்ந்து கண்ண மூடி ஓம் நமோ நாராயணாயன் ஜபிங்கு. பெருமாள் தபஸ் பண்றார், தாயாரு அழகா பத்ரிமரமா இருக்கா. ராமானுஜர் போகும்போது நிறைய பத்ரி மரங்கள்லாம் அங்க இருந்தது. அழகா அந்த இழந்த மரத்தெல்லாம் ராமானுஜர் காற்றா, தாயாரே இங்க மரமா இருக்கா. எப்படி நைமிஷாரண்யத்துல பெருமாள் ஆரண்ய ரூபமா இருக்காரோ அதுபோல இங்க தாயாரு அழகா இழந்த மரமா இருக்காள் அப்படின்னு சொல்லி அழகா ராமானுஜர் எல்லாருக்கும் காட்டி கொடுத்தார். அழகா காட்டி கொடுத்தார், கோவில் அப்படி பிரதட்சிணம் பண்ணார், அங்க இருக்கக்கூடிய சந்நிதிகள்லாம் காட்டினார். அங்க இருக்கக்கூடிய கண்டாகர்ணனுடைய சந்நிதி, கண்டாகர்ணன் பிணவிருந்திட்டேனோ கண்டாகர்ணனை போலேன்னு பெண்பிள்ளை சொன்னாலே அந்த கண்டாகர்ணன் அவன்தான் க்ஷேத்திர பாலகன், அந்த க்ஷேத்திரத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒருத்தன். இன்னைக்கும் அந்த கண்டாகர்ணனுடையதான சந்நிதியில பார்த்தானா ஒரே மணியா கட்டி தொங்க விட்டுருப்பா. இந்த கண்டாகர்ணன் ஒரு காலத்துல பரமசிவபக்தனா இருந்து காதல மணிய கட்டிண்டு யாரும் நாராயணா சொன்னாலோ விஷ்ணு சொன்னாலோ நாராயணுடைய எந்த நாமத்தை சொன்னாலும் காதல கேட்கப்படாதுன்னு மணி அடிச்சுட்டு இருந்தவர்கள். ஒரு ஸ்திதியில மோட்சம் வேணும்னு சிவபெருமானத்துல கேட்க சிவபெருமானே நாராயணான் ஜபி கண்ணனிடத்துல தியானம் பண்ண அவன் மோட்சம் கொடுப்பான்னு சொன்னவண்ணே மணியை கழட்டி போட்டு வேற மணியை மாட்டின்றான. அதுக்கடானா இனிமேல் நாராயண நாமத்தை தவிர வேற யார் விஷயமும் கேட்கப்படாதுன்னு மணியை மாட்டின்றான். ஆக மொத்தத்துல ஆயுஷ் முழுக்க அவன் கண்டாகரணாவே இருந்திருக்கான். அவ்வளவு சிரேஷ்டம் கண்ணனே அவனுக்கு அழகா மோட்சம் கொடுத்தான். அழகா ஒரு ரிஷிய சூலாயுதத்தினால குத்தி அந்த பிணத்தை கண்ணனுக்கு கொடுத்து மோட்சம் கொடுன்னு கேட்டு வாங்கின்ற ஒருத்தன் கண்டாகர்ணன். பகவான் சொன்னானா நீ இந்த அழகா க்ஷேத்திர பாலகனா இருந்துண்டு இந்த பத்ரிகாசிரமத்தை பாதுகாத்துடுவான்னு சொல்ல அண்ணிலேந்து இன்னைக்கும் க்ஷேத்திர பாலனா இருக்கான். இன்னைக்கும் பத்ரியா சுத்தி இருக்கக்கூடிய மானா கிராமங்கள் அங்கெல்லாம் பார்த்தோம்னா அழகா ஊர் எல்லைச்சாமி ஊர் காவல் தெய்வம் அப்படின்னா கண்டாகர்ணன் தான். அவள்லாம் வந்து இந்த 6 மாசம் ஊர் ஃபுல்லா பனி மூடி இருக்கும், எல்லாம் ஊரை விட்டு இறங்கிடுவா. அப்போம்பொழுது கண்டாகர்ணன் கிட்ட சுவாமி ஒழுங்கா பாத்துக்கோ வீட்டெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போவாளாம். இன்னி வரைக்கும் அவளுக்கு அது ஒரு வழக்கம் கண்டாகர்ணன். அந்த கண்டாகர்ணன் எல்லாம் காட்டினார் ராமானுஜர், எல்லாரும் ஆனந்தத்துல தளச்சா. ராமானுஜர் அழகா திரும்பியும் பெருமாள் எல்லாரும் நன்னா சேவிக்க சொன்னார். பகவான் குபேரனுக்கு கூட இவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கான் பாருங்கோ. இந்த குபேரன் தான் திருக்கோளூர்ல வைத்தமாநிதியின் இடத்துல எல்லா தனத்தையும் அழகா படி மரக்கால் அளந்து கொடுத்து கீழே விழுந்தது பொறுக்கின்ற வந்தவன். அழகாபுரியாக இந்த பத்ரிகாசிரமம் இருக்கிறதுனால அவனுக்கும் ஒரு ஏற்றம் கொடுத்திருக்கார். ஸ்வயம் நாரத மகரிஷி நித்தியம் தபஸ் பண்ணும்படியான ஒரு ஸ்தலம் இந்த பத்ரி அப்படின்னார். அழகா இன்னைக்கும் பத்ரியில ஒரு வாக்கியம் சொல்லுவா, பகவான் தியானம் பண்றதுக்கு பத்ரி பத்ரியில இருப்பாராம். ஒரு நாள்ல பகவான் என்ன பண்றார் அப்படின்னா தியானத்துக்கு பத்ரியில இருப்பார், சாப்பிடுறதுக்கு புரி ஜெகநாத க்ஷேத்திரம் போவாராம், குளிக்கிறதுக்கு ராமேஸ்வரம் வருவாராம், தூங்கறதுக்கு அழகா துவாரகைக்கு வருவாராம், தியானத்துக்கு பத்ரி வந்துருவாராம். இதுதான் டெய்லி சுவாமி பண்ணிட்டு இருக்காராம். சார்தாம் யாத்திரை டெய்லி பண்ணிட்டு இருக்கார். அவ்வளவு அழகா ராமானுஜர் சொன்னார், எல்லாரும் சந்தோஷப்பட்டார். கோவில் அழகா பிரதட்சணம் பண்ணார்கள். அந்த நர நாராயண பர்வதமாவே இன்னைக்கும் நரநாராயணன் இருக்கு. அந்த பர்வதத்தெல்லாம் காட்டினார். அப்படிய காலம்பர சூரியோதய சமயத்துல அப்படியே அந்த ஐஸ் மலையெல்லாம் அப்படி தங்கம் மாதிரி ஜொலிக்கிறதெல்லாம் அழகா ராமானுஜர் காட்டி கொடுத்தார். எல்லாரையும் கூட்டிண்டு பத்ரியில அந்த கடுங்குளிர்ல ஓம் நமோ நாராயணாய, 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 ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு அழகா எல்லாரும் ஜபிக்க வச்சார். எல்லாரையும் அழகா நடத்தி அழிச்சுட்டு போய் நரநாராயண ரிஷிகளுடைய தாயார் மூர்த்தி மாதா அவளுடைய கோவில காட்டி கொடுத்தார். அழகா முச்சுகுந்த மகாராஜா தபஸ் பண்ண குகைய காட்டி கொடுத்தார். இத்தனையும் காட்டி கொடுத்த ராமானுஜர் அப்படியே நடந்து மணிபத்ரபுரி மானா கிராமம் அந்த இடத்துக்கு எல்லாரையும் அழிச்சுட்டு போனார். அழிச்சுட்டு போய் வேதவியாசருடையதான குகை எந்த இடத்துல வேதவியாசர் அழகாக உட்கார்ந்துண்டு ஜம்முன்னு வேதத்தை நான்கா பிரிச்சாரோ அந்த சரஸ்வதி நதி தீரத்தினுடைய வேதவியாச குகைக்கு அழிச்சுட்டு போனார். வியாசம் வசிஷ்ட நத்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே அப்படின்னு அழகா தியானம் பண்றோம் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த வியாசருடையதான குகைக்கு அழிச்சு போன வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே, ஸ்வயம் விஷ்ணுவே வியாசராக வந்தார். வியாசம் வசிஷ்ட நத்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம், வசிஷ்டருடைய கொள்ளு பேரன், சக்தீன்றவருடையதான பேரன் வியாசம் வசிஷ்ட நத்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம். பராசராத்மஜம் வந்தே, பராசரருடைய பிள்ளை வியாசர், வசிஷ்டருடைய கொள்ளு பேரன், சக்தீன்ற ரிஷியுடைய பேரன், பராசரருடைய பிள்ளை, சுகபிரம்ம ரிஷியோட அப்பா. வியாசம் வசிஷ்ட நத்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். அப்பேற்பட்ட அந்த வேதவியாசருடைய குகைக்கு அழிச்சுட்டு போனார். எந்த இடத்துல வேதவியாசர் அவ்வளவழகா தியானம் பண்ணி மகாபாரதத்தை எழுதினாரோ அந்த குகைக்கு ராமானுஜர் அழிச்சுட்டு போனார். அவ்வளவழகா அழிச்சுட்டு போனார். சரஸ்வதி நதி தீரம் அங்கதான் அழகா வேதவியாசருக்கு நாரதர் காட்சி கொடுத்து பாகவதம் எழுதுங்கோ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். அந்த இடத்தெல்லாம் காட்டி கொடுத்தார் ராமானுஜர். ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்து வேதவியாசர தியானம் பண்ணார்கள். ஏன்னா இன்னைக்கும் குரு பூர்ணிமா அப்படின்னா வேதவியாசரத்தான் சொல்லுவோம். அப்பொழுதே ராமானுஜர் நினைச்சிருந்தாராம். ஏன்னா ராமானுஜர் ஆளவந்தாருடைய மூன்று குறைகளை தீர்க்க கடவேன்னு சபதம் பண்ணியிருக்கார். அதுல ஒரு குறை வந்து என்னடான்னா, வியாச பராசரர்கள் நமக்கு பெரிய உபகாரம் பண்ணிருக்கா, அவளிடத்துல ஒரு உபகாரம், அவ அவ்வளவு உபகாரம் பண்ணிருக்கா, அதுக்கு ஒரு மரியாதை பண்ணணும்னு ஆளவந்தார் நினைச்சிட்டு இருந்தார் அப்படின்னு மத்தவா சொல்ல கேட்டு இந்த குறைய தீர்க்க கடவேன்னு நினைச்சாரோன்னு அப்ப ராமானுஜன் வேதவியாசர் குகையிலிருந்து நினைச்சாராம். அழகா சமத்தா குழந்தைகள் பிறந்தா அவளுக்கு வியாச பராசரர்னு பேர் வைக்கணும்னு சங்கல்பம் பண்ணிண்டார். அவள அழக மகாத்மாக்களுடைய சங்கல்பம் வீண் போகவே போகாதே. இந்த சங்கல்பம் பின்னாடி பலித்தமாச்சு. யாரு எங்க எப்படின்னு அப்புறமா சொல்றேன். அவ்வளவு அழகா அங்க சங்கல்பம் பண்ணின்றார். வியாசருடைய தியானத்தை பண்ணார். ஏன்னா வேதவியாசர் தான் பிரம்மசூத்திரம் எல்லாம் எழுதியிருக்கார், அதுக்குதான் ராமானுஜர் பாஷ்யம் எல்லாம் பண்ணிருக்கார். வேதவியாசர் அவ்வளவு பெரிய ரிஷி. நிஜமாவே வேதவியாசர் இல்ல, வால்மீகி மகரிஷி இல்ல அப்படின்னா நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு இன்னைக்கு கிடைக்காமலேயே போயிருக்கும். அழகா அந்த வேதவியாசர் எல்லாம் தியானம் பண்ணார். பக்தஜனங்களை கூட்டிட்டு போய் அழகா ஒரு நதியை காட்டினார். நன்னா சேவிங்கோன்னார். எல்லாரும் கேட்டா அழகநந்தாவா பாகீரதியா மந்தாகினியா அப்படின்னா, ராமானுஜர் இல்ல, இவள் தான் ஸ்வயம் சரஸ்வதினு காட்டி கொடுத்தார். அழகா பத்ரிகாசிரமத்துல மட்டும்தான் சரஸ்வதி தேவிய சரஸ்வதி நதிய பிரத்யக்ஷமா பார்க்க முடியும். அது பத்ரிகாசிரமத்துல ஒரு 1 கிலோமீட்டர் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் பார்க்க எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். நான் சொல்றதே ரொம்ப ஜாஸ்தி நினைக்கிறேன். அதுக்கு மேல யாராலையும் சரஸ்வதி நதிய கங்கை மாதிரி, யமுனை மாதிரி, காவேரி மாதிரி, தாமிரபரணி மாதிரி பிரத்யக்ஷமா பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் பூமிக்குள்ளதான் ஓடி அப்படியே போய் கலந்துடுறா கடல்ல. அழகா அந்த சரஸ்வதி நதிய காட்டி கொடுத்தார். ஜனங்களுக்கு எல்லாம் பரம சந்தோஷம். சரஸ்வதி நதியா அது நாமாம் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் சரஸ்வதி நதியில இறங்கி அப்படி அடிச்சுண்டு வருவா சரஸ்வதி. அப்படியே குபு 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 குபுன்னு பொங்கி வரதை பார்க்கணும். அந்த பாறைக்கு நடுவுலே அந்த ஆர்ப்பரிச்சுட்டு வரதை பார்த்தா பயமா தான் இருக்கும். சத்தியமா சொல்லணும்னா அழகா அந்த சரஸ்வதி நதி கீழே ஓடுற இடத்துல அப்படி பாலம் மாதிரி ஒரு பெரிய பாறாங்கல் மேல நின்று இருந்தார் ராமானுஜர். அப்படியே கண்கள் ஆனந்த பாஷம் வழியே அந்த பாறையெல்லாம் அப்படி தொட்டு பார்த்தா பக்த ஜனங்கள் கிட்ட சொன்னார், இதுதான் பீமன் போட்ட பாறை அப்படின்னுட்டார். எல்லாரும் அதிசயமா பார்த்தார். அப்ப அழகா சுவாமி ராமானுஜர் சொன்னார், இந்த வழியாதான் பஞ்ச பாண்டவர்கள்லாம் சொர்க்காரோகணம் பண்ணார்கள். அப்ப இந்த இடத்துல திரௌபதி எல்லாம் திரௌபதியால கடக்க முடியல மலைய. அப்ப இந்த சரஸ்வதி நதி நடுவில் குறுக்கல் அப்படி ஓடிட்டு இருக்கா, பெரிய மலைக்கு நடுவில் ஓடிட்டு இருக்கா. அப்ப இந்த மலையை கடக்க முடியாம திரௌபதி சமப்பட்ட சமயத்துல ஒரு பெரிய பாறையை எடுத்து பீமன் இங்க பாலமா போட்டான். இது வழியாதான் பஞ்சபாண்டவர்கள்லாம் அழகா நடந்து சொர்க்காரோகணம் பண்ணார்கள் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அந்த பாறையை சேவிச்சார்கள். நிச்சயமா இன்னைக்கும் அந்த பாறை தான் அழகா சரஸ்வதி நதியை கடக்கிறதுக்கு ஒரே வழி, வேற வழியே கிடையாது. அவ்வளவு சிரேஷ்டம் அந்த இடத்துல, அந்த ஒசரமான அந்த மலைக்கு நடுவுல அந்த பீம்புல் அப்படின்னு பேர். அதுக்கு இன்னைக்கு பீமன் போட்ட பாலம்னு பேர். அவ்வளவு பெரிய பாறை அழகா கரெக்டா வச்சிருப்பான் பீமன். அதை தாண்டி ஒரு 20-25 கிலோமீட்டர் சர்க்காரோகணம். ராமானுஜர் எல்லாரையும் அழகாக அழிச்சுட்டு போய் பீமனுடைய பாறையெல்லாம் காட்டி அந்த சரஸ்வதியில தீர்த்தமாடி சரஸ்வதியுடைய அனுகிரகத்தையும் வாங்கிட்டு அழகா பாண்டவர்கள் சொர்க்காரோகணம் பண்ண வழி வழியா நடக்கிறார். அது நடக்கிறது நிஜமாவே தனியா தைரியம் வேணும். போற வழியில நிறைய அந்த பிரம்ம கமல் புஷ்பங்கள்லாம் உண்டு. ராமானுஜர் எல்லாம் பத்ரி நாராயணனுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கோ அப்படின்லாம் சொல்ல, சொர்க்காரோகணம் பண்ண பாண்டவர்கள் வைபவத்தை எல்லாம் ராமானுஜர் சொன்னார். அழகா நகுலன், சகாதேவன், அர்ஜுனன், பீமன், திரௌபதி, யுதிஷ்டர் எல்லாரும் போன விஷயங்கள் எல்லாம் ராமானுஜர் ஜோரா உபன்யாசம் பண்ணிண்டு அழிச்சுண்டு போனார் பக்த ஜனங்கள். ஹரே கிருஷ்ணா. நிஜமாவே அடி இன்னும் போனதில்லை, ராமானுஜர் இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம், இந்த சொர்க்க ஆரோகணம் ஏறிட்டு வந்துடணும். பஞ்சபாண்டவர்கள் போன அந்த வழி அங்க வந்து நடந்துதான் போகணும். 20-25 கிலோமீட்டர் குறைஞ்சவற்றும் சொல்றா சகசிரதாரான் அங்கேருந்து அந்த அருவி ஜலம் தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது மெயின் சிலிருக்கும். அது பதிரி போனாலே தானாவே மயிர்காதுகள் குத்திண்டு நிக்க வச்சுக்கோங்க. குளிர்லையும் பனியிலையும் அந்த பனிப்பாறையிலையும் அந்த சில் காத்திலேயும் ஆச்சே பத்ரி திறந்துட்டா பார்க்கலாம், பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த வருஷமே முடிஞ்சா திரும்பி பத்ரி போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடணும். பத்ரி நாராயணன் போகணும்னா தீபாவளிக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் கதவு மூடிடுவார் பத்ரி நாராயணன். இன்னைக்கு நாம அழகா ராமானுஜரோட பத்ரி விட்டு வெளில போகிறது மனசே வரமாட்டேங்கிற மணிபத்ரபுரின்ற அந்த மானா கிராமம், இன்னைக்கு அதுதான் இந்தியாவோட கடைசி கிராமம். அழகா அந்த மணிபத்ரபுரியில அழகா தங்குவோம் சரஸ்வதி நதி தீரத்துல ஆனந்தமா. சில இடங்கள்ல ராமானுஜர் அந்த பஞ்சபாண்டவர்கள் சொர்க்காரோகண வழியா போனார்னும் இருக்கு, சில இடங்கள்ல பத்ரியோட இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டார் வேற இடம் போனார் அப்படின்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம அதனால சரஸ்வதி நதி தீரத்துல ராமானுஜரோட வேதவியாச குகையில ராமானுஜரோட தங்கிடுவோம். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோனிதி வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. ஜெய் போலோ ஸ்ரீ வேத வியாச பகவானு கீ, ஜெய் போலோ ஸ்ரீ பத்ரிநாராயண மூர்த்தி கீ, ஜெய் போலோ பத்ரிநாராயண க்ஷேத்ரபாலகன் கண்டா கர்ணனுக்கு ஜெய், ஜெய் போலோ சரஸ்வதி நதி தேவி கீ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராதே கிருஷ்ணா.